அன்பின் வானொலி நேயர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வணக்கம். இன்று தரம் பத்திற்கான கணித பாடத்தை உங்களுக்கு முன்வைக்க வந்துள்ள நான் காலி முஸ்லிம் மகளிர் கல்லூரியின் கணித பாட ஆசிரியரான AMF தரீனா. கடந்த காலங்களில் உலகில் எல்லா நாடுகளிலும் ஏற்பட்ட கொரோனா தொற்றின் காரணமாக பாடசாலைகளின் கல்வி நடவடிக்கைகளை தொடர்ச்சியாக மேற்கொள்ள முடியாது போனதால் இரண்டாம் தவணைகளில் பாடத்திட்டத்திலுள்ள பாடங்கள் பூரணப்படுத்தப்படாத நிலையில் இவ்வாறான வானொலி, தொலைக்காட்சி போன்ற ஊடகங்கள் உங்களுக்கு கை கொடுத்து உதவியது குறிப்பிடத்தக்கது. அவ்வாறு இன்றும் 2021 கல்வி பொதுத்தராதர சாதாரண தர பரீட்சையை முன்னோக்கியுள்ள அன்பின் மாணவர்களே, உங்களுக்காக தெற்கில் தென்மாகாணத்தின் கல்வி திணைக்களத்தினால் ஏற்பாடு செய்துள்ள இந்நிகழ்ச்சி ருஹுனு குருகெதிர என்ற வானொலி கல்வி நிகழ்ச்சியினூடாக தரம் 10 பின்னங்கள் பாடத்தை முன்னர் கற்றிருப்பீர்கள். இன்று நாம் தரம் 10 பாடம் சதவீதம் என்ற தலைப்பில் கற்க வேண்டிய விடயங்களை பார்ப்போமா? சரி நேயர்களே, முதலாவதாக வரி வகைகளை இனங்காண்பதற்கும் அவற்றுடன் தொடர்பற்ற பிரச்சினங்களை தீர்ப்பதற்கும், இரண்டாவதாக எளிய வட்டியுடன் தொடர்புடைய பிரச்சினங்களை தீர்ப்பதற்கும் தேவையான ஆற்றலை பெற்றுக்கொள்வீர்கள். முதலில் வரி வகைகள் எவை என பார்ப்போம். ஆம், முதலாவதாக சுங்க வரி, அதாவது தீர்வை, கஸ்டம்ஸ் டியூட்டி எனப்படும். ரெண்டாவதாக வருமான வரி, இன்கம் டேக்ஸ். மூன்றாவதாக சொத்து மதிப்பீட்டு வரி, ரேட்ஸ் எனப்படும். நாலாவது பெறுமதி சேர்க்கப்பட்ட வரி, வெட் எனப்படும் வரி வகைகள் ஆகும். இவற்றினை கற்பதன் மூலம் நாம் கற்றுள்ள பின்னங்கள் என்ற பாடத்தின் பின்னமொன்றை முழு எண்ணால் பெருக்கல் முறையை தெளிவாக விளங்கியிருக்க வேண்டும். 4 × 100 என்பதில் 100 × 4 மடங்குகள் 25 உள்ளதால் 4 × 100 சுருக்கப்படும் போது விடை 25 கிடைக்கும். ரெண்டாவதாக பின்னமொன்றை சதவீதமாக காட்டல். அதனை உம்மிடமுள்ள பாடநூலில் மீட்டல் பயிற்சியில் உள்ள முதலாம் அட்டவணையை பூரணப்படுத்துவதன் மூலம் தெளிவு பெறுவீர்கள். உதாரணத்துக்கு 2 × 1 என்பது தசமமாக குறிப்பிடப்படும் போது 0.5 என்றும், அது சதவீதமாக குறிப்பிடப்படும் போது 50% என்றும் குறிக்கப்படும். மூன்றாவதாக சதவீதம் ஒன்றை பின்னமாக காட்டல். உதாரணத்துக்கு 8% என்பது 100 × 8, இதனை எளிய பின்னமாக 25 × 2 என்றும் காட்டலாம். நாலாவது பின்னம் ஒன்றை 100 × 100 பெருக்கும் முறை. நாலாவது கணியம் ஒன்று தரப்படும் போது சதவீதமாக காட்டும் முறை. இவை என்பவற்றை அறிந்திருக்க வேண்டும். இது முன்னர் பின்னம் என்ற பாடத்தினூடாக நீங்கள் கற்றுக்கொண்டிருப்பீர்கள். இதனை மீட்டல் பயிற்சி 2 கணக்கை செய்து கொள்வதன் மூலம் நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். சரி மாணவ மாணவிகளே, இனி நாம் கற்கப் போகும் பாடத்துக்கு வருவோம். முதலில் வரி வகைகள், வரி என்ற பதத்தை விளங்கிக் கொள்வது அவசியம். ஒரு நாட்டில் அரசாங்கத்தினால் அந்நாட்டு மக்களிடமிருந்து பணம் அறவிடப்படுவது பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்களே. ஆம், நாட்டின் மீளமைப்பு செலவுக்காக ஒரு நாட்டின் அரசாங்கத்தினால் நாட்டு மக்களிடமிருந்து அறவிடப்படும் பணம்தான் வரி எனப்படும். அதாவது ஒரு நாட்டின் மீளமைப்பு செலவுகளுக்காக ஒரு நாட்டின் அரசாங்கத்தினால் நாட்டு மக்களிடமிருந்து அறவிடப்படும் பணம்தான் வரி எனப்படும். இந்த வரித்தொகை சதவீதத்தில் தான் அறவிடப்படுகிறது. மேலும் காலத்துக்கு காலம் செயற்படுத்தப்படும் வரிகளும் அறவிடப்படும் பணத்தின் அளவும் வேறுபடும். அத்துடன் இது நேரடி வரி, நேரில் வரி என்று இரு வகைப்படுத்தப்படும். நேரடி வரி என்பது ஒருவரால் அரசாங்கத்துக்கு நேரடியாகவே செலுத்தும் வரி வகைகளாகும். உதாரணத்துக்கு கூறுவதாயின் இறைவரி, தீர்வை, வருமான வரி என்பனவாகும். மேலும் ஒருவரால் நேரடியாக செலுத்தப்படாத போதிலும் வேறு விதமாக அறவிடப்படும் வரி நேரில் வரி எனப்படும். ஒருவரால் நேரடியாக செலுத்தப்படாத போதிலும் வேறு விதமாக அறவிடப்படும் வரி நேரில் வரி எனப்படும். அத்தகைய வரிகளுக்கு உதாரணம் பெறுமதி சேர்க்கப்பட்ட வரி, அதாவது வேல்யூ ஆடட் டாக்ஸ் என்று அறிமுகம் செய்யலாம். வரி வகைகளுள் நேரடி வரியான இறைவரி என்றால் என்ன என பார்ப்போம். தலைப்பிட்டு கொள்ளுங்கள் மாணவிகளே. இறைவரி என்றால் சொத்து, வீடு, காணி என்பவற்றின் பெறுமதிக்கு, அதாவது அதன் ஆண்டு பெறுமானம் அல்லது மதிப்பீட்டு பெறுமானத்துக்கு மாநகர சபை, நகரசபை, பிராதேச சபை என்னும் உள்ளூராட்சி மன்றங்களின் மூலம் அதற்கு உரிய எல்லைக்குள் வதிப்பவர்களுக்கு வழங்கும் வசதிகளான வீதி வசதிகள், கலிகான் முகாமைத்துவம், வீதி விளக்கேற்றல் போன்ற பல்வேறுபட்ட வசதிகளை செய்வதற்காக அறவிடப்படும் பணம் இறைவரி என்பதாகும். அதாவது சொத்து, வீடு, காணி என்பவற்றின் பெறுமதிக்கு ஆண்டு பெறுமானம் அல்லது மதிப்பீட்டு பெறுமானத்துக்கு நகர சபை, மாநகர சபை, பிராதேச சபை, உள்ளூராட்சி ஆகிய உள்ளூராட்சி மன்றங்களின் மூலம் அதற்குரிய எல்லைக்குள் வதிப்பவர்களுக்கு வழங்கும் வசதிகளை, வீதி வசதிகள், கலிகான் முகாமைத்துவ வசதி, வீதி விளக்கேற்றல் போன்ற பல்வேறு வசதிகளை செய்வதற்காக அறவிடப்படும் பணம் இறைவரி எனப்படும். நாம் வசிக்கும் வீடுகளுக்கும் நாம் ஆண்டுதோறும் வரி செலுத்துகிறோம் அல்லவா? உங்கள் வீடுகளுக்காகவும் வரி செலுத்தும் சிட்டைகளையும் நீங்கள் கண்டிருப்பீர்களே. அதில் முழு ஆண்டுக்கும் ஒரே தடவிலும் அல்லது காலாண்டு வரியாக முழு ஆண்டுக்குரிய வரியை நாலு பகுதிகளாக பிரித்தும் மூன்று மாதத்துக்கு ஒரு தடவையாகவும் செலுத்த முடியும். அந்த வகையில் உள்ளூராட்சி மன்றம் 6% வருட வரி அறவிடுகின்றது என்பதில் இருந்து நாம் என்ன விளங்கிக் கொள்ள முடியும் நேயர்களே? சொத்தொன்றின், வீடு ஒன்றின், காணியின் ஆண்டு பெறுமதிக்கு 6% இறைவரி செலுத்துவது அவசியம் என்பது ஆண்டு மதிப்பீட்டு பெறுமானம் 100 ரூபாவாயின் அதற்கான ஆண்டு வரி 6% என்பதை தெளிவாக விளங்க வேண்டும். அதாவது 6% இறைவரி செலுத்துவது என்பது மதிப்பீட்டு பெறுமானம் 100 ரூபாவாக உள்ள ஒரு சொத்துக்கு ஒரு ஆண்டு வரியாக 6% செலுத்த வேண்டும் என்பதை தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். இதன் அடிப்படையில் உதாரணம் ஒன்றை பார்ப்போம். வீடு ஒன்றின் ஆண்டு பெறுமானம் 50,000 என மதிப்பிடப்பட்டுள்ள போது 6% ஆண்டு இறைவரி செலுத்துவதாயின் முதலாவது வினா ஆண்டு இறைவரி யாது, ரெண்டாவது வினா காலாண்டு வரி யாது என்ற உதாரணத்தை பார்ப்போம். இதனை 2 முறையாக செய்து காட்டலாம். முதலாம் முறை, சொத்து 100 ரூபாய் ஆயின் ஆண்டு இறைவரி 6% ஆகும். அதாவது சொத்து 100 ரூபாய் ஆயின் ஆண்டு இறைவரி 6% ஆகும் என குறித்து கொள்ளுங்கள். சொத்து 50,000 ஆயின் ஆண்டு இறைவரி 100 ரூபாய் மேல் 6% என்ற பின்னம் பெருக்கப்பட வேண்டும் 50,000. இந்த பின்னம் 100 இல் உள்ள 2 பூஜ்ஜியங்களும் 50,000 கடைசி 2 பூஜ்ஜியங்களும் சுருக்கப்படும் போது 6 × 500 என்ற பெறுமானம் கிடைக்கும். இதனை சுருக்குவதால் 3000 ரூபாய் வரி செலுத்தப்பட வேண்டும். ஆகவே 50,000 ரூபாய் ஆண்டு பெறுமானம் உள்ள வீடு ஒன்றுக்கு 6% இறைவரி செலுத்துவதாயின் அந்த வரி 3000 ரூபாவாகும். அதன் அடிப்படையில் காலாண்டு வரி 3000 ரூபாவை 4 ஆல் வகுக்கும் போது அதன் பெறுமானம் 750 ஆகும். அதாவது 3000 ரூபாய் ஆண்டு வரியை 4 பகுதிகளாக பிரிக்கும் போது அதன் 1 பகுதி 750 காலாண்டு வரியாக பெறப்படும். அடுத்து நேரடி முறை, அதாவது 2வது முறை. வரி சமன் இறைவரியின் சதவீதம் பெருக்கல் ஆண்டு மதிப்பீட்டு பெறுமானம், அதாவது 100 இன் மேல் 6 50,000 பெருக்கப்படும் போது 3000 வரியாக பெறப்படும். 2வது வினா காலாண்டு வரி, அதாவது ஆண்டு வரியின் நாலால் வகுக்கப்பட்ட பெறுமானம். ஆண்டு வரை 3000 ரூபா, இது நாலால் வகுக்கப்படும் போது இதன் பெறுமானம் ரூபா 750. ஆகவே இந்த கணக்கை நாங்கள் 2 முறைகளில் செய்து காட்டலாம். இனி உங்கள் கையேட்டை புரட்டி கொள்ளுங்கள். அதன்படி உதாரண கணக்கில் உள்ள இடைவெளிகளை பூர்ணப்படுத்திக் கொள்வதற்கு மீண்டும் முன்னர் கூறப்பட்ட உதாரணத்தின்படி ரூபா 100 ஆண்டு பெறுமதியான சொத்துக்கான ஆண்டு வரி சமன் ரூபா 6, ரூபா 50,000 ஆண்டு பெறுமதியான சொத்தின் ஆண்டு வரி சமன் 100 மேல் இடைவெளிக்கு பொருத்தமான எண் 6, தரம் 50,000. ஆகவே ஆண்டு வரி சமன் ரூபா 3000. ஆகவே முதலாம் வினா, இரண்டாம் வினாவுக்கான விடை காலாண்டு வரி. காலாண்டு வரி என்பது ஆண்டு வரியின் நாளில் ஒரு பகுதி. ஆகவே நாளில் ஒன்று பெருக்கம் 3000 ரூபா 750 என்ற விடையை நீங்கள் பெற்றுக்கொண்டிருப்பீர்கள். இனி அதற்கான பயிற்சிகளை பார்ப்போம். முதலாம் வினா சொத்தொன்றின் ஆண்டு மதிப்பீட்டு பெறுமானம் ரூபா 75,000 மாநகர சபை ஆண்டுக்கு 4% இறைவரி அறவிடுகிறது எனின் அச்சொத்துக்கான மாநகர சபை அறவிடும் ஆண்டு வரியாது, ரெண்டாவது காலாண்டு வரியாது. மீண்டும் ஒருமுறை, சொத்தொன்றின் ஆண்டு மதிப்பீட்டு பெறுமானம் ரூபா 75,000 மாநகர சபை ஆண்டுக்கு 4% இறைவரி அறவிடப்படுகின்றது எனின் அச்சொத்துக்காக மாநகர சபை அறவிடும் ஆண்டு வரியாது, ரெண்டாவது வினா காலாண்டு வரியாது. கையேட்டிலுள்ள இடைவெளிகளை பூர்ணப்படுத்தி சுருக்கும் போது விடையை சரியாக பெற்றுக்கொள்வீர்கள். அடுத்ததாக ரெண்டாம் வினா. ரெண்டாம் வினா ரூபா 120,000 ஆண்டு மதிப்பீட்டு பெறுமதியுடைய வீடு ஒன்றுக்கு நகர சபைக்கு ஆண்டுக்கு செலுத்த வேண்டிய வரி சதவீதம் 8%. முதலாவது வினா வரித்தொகையை காண்க, ரெண்டாவது வினா காலாண்டு வரியை காண்க. உமது கையேட்டுள்ள இடைவெளிகளை பொருத்தமான பெறுமானங்களை இட்டு சுருக்கிக் கொள்ளும்போது சரியான விடையை பெற்றுக்கொள்வீர்கள். இனி பாடநூலில் 14 பாடத்தில் 14.1 என்ற பயிற்சியில் முதலாம் ரெண்டாம் கணக்குகளை இவ்வாறு செய்து கொள்ளவும். உங்களுக்கு வழங்கியுள்ள கையேட்டில் பயிற்சி 2, பயிற்சி 3, பயிற்சி 4 செய்து கொள்வதன் மூலம் ஆண்டு வரி காலாண்டு வரி தொடர்பான பூரண விளக்கத்தை பெற்றுக்கொள்வீர்கள். இனி அன்பின் மாணவனையர்களே, உங்களுக்கு இந்த இறைவரிக்கான வரி சதவீதத்தை காண்பதற்கு ஒரு விளக்கத்தை தரப்போகின்றேன். அதாவது தலைப்பிட்டுக் கொள்ளுங்கள் மாணவிகளே, வரி சதவீதத்தை காணல். உதாரணம், ஆண்டு பெறுமானம் ரூபா 60,000 ஆக உள்ள கடையொன்றுக்கு நகர சபைக்கு செலுத்த வேண்டிய காலாண்டு வரி ரூபா 750, அக்கடைக்காக நகர சபை அறவிடும் ஆண்டு வரி சதவீதம் யாது? அதாவது ஆண்டு பெறுமானம் ரூபா 60,000 உள்ள கடையொன்றுக்கு நகர சபைக்கு செலுத்த வேண்டிய காலாண்டு வரி ரூபா 750, அக்கடைக்காக நகர சபை அறவிடும் ஆண்டு வரி சதவீதம் யாது? முதலாம் முறை உரை ஒன்றின் மூலம் காலாண்டுக்கு செலுத்தும் வரித்தொகை சமன் ரூபா 750 தரப்பட்டுள்ளது. ஆகவே ஆண்டுக்கு நகர சபைக்கு செலுத்தும் வரித்தொகை சமன் 4×750, அதாவது 750 4 மடங்கு. அதாவது கடையின் ஆண்டு பெறுமதி ரூபா 60,000 செலுத்தும் வரித்தொகை ரூபா 3000. கடையின் ஆண்டு பெறுமதி 100 செலுத்தும் வரித்தொகை சமன் 60,000 × 3000 100%, அதாவது 60,000 × 3000 என்றால் 100 என்பது சுருக்குவதன் மூலம் 5% என விடையை கண்டுகொள்வீர்கள். முறை 2 படி, அதாவது நேரடி முறை, காலாண்டு வரி தரப்பட்டுள்ளது ரூபா 750. வரி சதவீதத்தை சொத்தின் ஆண்டு பெறுமதியின் 1/4 பெருக்குவதன் மூலம் இந்த காலாண்டு வரியை பெற்றுக்கொள்வீர்கள். அதாவது வரி சதவீதம் பெருக்கல் 60,000 ரூபா பெருக்கல் நாளில் ஒன்று சமன் ரூபா 750. ஆகவே எங்களுக்கு தெரியாது இங்கே வரி சதவீதம், வரி சதவீதம் சமன் 750 ரூபாவை 4 பெருக்கி 60,000 ரூபாவால் வகுப்பதன் மூலம் கடைசி பூச்சியங்களை சுருக்கி 20 என்ற பின்னத்தை விடையாக பெற்றுக்கொள்வோம். இந்த 20 என்ற பின்னம் சதவீதமாக 5% என நீங்கள் விடை காண்பீர்கள். இனி அதற்காக உங்களுடைய கையேட்டில் பயிற்சி ஒன்றை பார்ப்போம். பயிற்சி ஒன்று, வருட மதிப்பீட்டு பெறுமானம் ரூபா 150,000 ஆக உள்ள வீடொன்றுக்கு வருடத்துக்கு ரூபா 6,000 நகரசபை வரித்தொகை அறவிடப்படுமாயின் அந்நகரசபை ஆண்டுக்கு அறவிடும் வரி சதவீதம் யாது? வருட மதிப்பீடு பெறுமானம் 150,000 உள்ள வீடொன்றுக்கு வருடத்துக்கு ரூபா 6,000 நகரசபை வரித்தொகை அறவிடப்படுமாயின் அந்நகரசபையின் ஆண்டு வரி சதவீதம் யாது? முறையொன்றின்படி இதனை இவ்வாறு குறித்து கொள்ளலாம். கையேட்டை கவனியுங்கள் மாணவிகளே, அதில் உள்ள இடைவெளிகளுக்கு பொருத்தமான விடையை சரியாக கண்டுகொள்ளுங்கள். ரூபா 150,000 வருட வரி மதிப்பீட்டு பெறுமதியான வீட்டுக்கு செலுத்தும் வரிசமன் ரூபா 6,000. இடைவெளிக்கு பொருத்தமான பெறுமானத்தை இட்டு பெருக்கல் 100% என காண்பதன் மூலம் விடையை பெற்றுக்கொள்வீர்கள். இனி முறை 2 மூலம் ஆண்டு வரிசமன் ரூபா 6,000 வரி சதவீதம் பெருக்கல் ஆண்டு மதிப்பீட்டு பெறுமதி சமன் ரூபா 6,000. ஆகவே இங்கு எங்களுக்கு தெரியாது வரி சதவீதம் மட்டும், வரி சதவீதம் சமன் 6,000 கீழ் வீட்டின் ஆண்டு பெறுமதியை இட்டு 100% பெருக்கி அதற்குரிய வரி சதவீதத்தை கண்டுகொள்வீர்கள். பயிற்சி 2, ரூபா 54,000 ஆண்டு மதிப்பீட்டு பெறுமதியுடைய காணி ஒன்றுக்கு காலாண்டு வரியாக உள்ளூராட்சி மன்றம் ஒன்றுக்கு ரூபா 1,620 செலுத்தப்படுமாயின் உள்ளூராட்சி மன்றம் அறவிடும் வரி சதவீதத்தை காண்க. ரூபா 54,000 ஆண்டு மதிப்பீட்டு பெறுமதியுடைய காணி ஒன்றுக்கு காலாண்டு வரியாக உள்ளூராட்சி மன்றம் ஒன்றுக்கு ரூபா 1,620 ரூபாவை செலுத்தப்படுமாயின் உள்ளூராட்சி மன்றம் அறவிடும் வரி சதவீதத்தை காண்க. முறை 1 இவ்வாறு செய்து கொள்ளலாம். அன்பின் மாணவநேயர்களே, உங்கள் கையேட்டை புரட்டி கொள்ளுங்கள். அதன் இடைவெளிகளுக்கு பொருத்தமான சரியான பெறுமானங்களை இட்டு சுருக்குவதன் மூலம் 54,000 ரூபாய் ஆண்டு பெறுமதியுள்ள வீட்டுக்கான வரித்தொகையை நீங்கள் கண்டுகொள்வீர்கள். அதாவது ரூபா 100 மதிப்பீட்டு பெறுமானம் உள்ள வீட்டுக்கான வரி 100 இடைவெளிக்கு பொருத்தமானதை இட்டு 100% பெருக்குவதன் மூலம் உள்ளூராட்சி சபையின் வரி சதவீதத்தை காண்பீர்கள். முறை 2 காலாண்டு வரி தரப்பட்டுள்ளது ரூபா 80, வரி சதவீதம் பெருக்கல் காணியின் ஆண்டு மதிப்பீட்டு பெறுமானம் பெருக்கல் 4 என்பது தரப்பட்டுள்ளது ரூபா, இடைவெளியை பொருத்தமானதை இட்டுக்கொள்ளுங்கள். ஆகவே வரி சதவீதம் சமன் 4 தர இடைவெளி பெருக்கல் 100%. இதிலிருந்து உள்ளூராட்சி மன்றம் அறவிடும் வரி சதவீதம் எத்தனை என்பதை கண்டுகொள்வீர்கள். அத்துடன் உங்களுக்கு வழங்கப்பட்டுள்ள கையேட்டிலுள்ள பயிற்சி 5 அட்டவணையை பூர்த்தி செய்து கொள்ளுங்கள். மேலும் தரம் 10 பாடநூலில் 14.1 பயிற்சியில் 3 கணக்கையும் இதன்படி செய்து பார்க்கலாம். முதலாவதாக நாம் ஆண்டு வரி காலாண்டு வரி காண்பது எப்படி என்றும், இரண்டாவதாக நாங்கள் இறைவரி சதவீதத்தை காண்பது பற்றியும் விளங்கி கொண்டோம் அல்லவா? மாணவ நேயர்களே, உங்களுக்கு உங்களுடைய வீடு அல்லது உங்களது சொத்து அல்லது உங்களுக்கு சொந்தமான ஒரு கடை அல்லது உங்களுக்குரிய காணி இவற்றின் ஆண்டு மதிப்பீடு பெறுமானம் எவ்வளவு என்பதை காண்பது பற்றி விளக்கத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். இது எமது அன்றாட வாழ்க்கையுடன் தொடர்புடைய விடயம் என்பதால் மிகவும் பயனுள்ள ஒரு தலைப்பாக உள்ளது. குறித்து கொள்ளுங்கள் மாணவ மாணவிகளே, சொத்தின் மதிப்பீட்டு பெறுமானம் காணல். சொத்தின் மதிப்பீட்டு பெறுமானம் காணல். இதனை குறிப்பிடும் போதே மாநகர சபைக்குள் அமைந்துள்ள வீடு ஒன்றுக்கு காலாண்டு வரியாக ரூபா 1200 செலுத்தப்படும். அதற்கான சதவீதம் ஆண்டு வரி சதவீத ஆண்டு வரி 8% எனின் அவ்வீட்டின் ஆண்டு மதிப்பீட்டு பெறுமானத்தை காண்பது பற்றி பார்ப்போம். மாநகர சபை அறவிடும் காலாண்டு வரிசமன் ரூபா 1200, மாநகர சபை அறவிடும் ஆண்டு வரிசமன் ரூபா 1200 × 4, இது சமன் ரூபா 4800 என பெறப்படும். இதனை ரூபா 8 வரி செலுத்தும் வீட்டின் ஆண்டு மதிப்பீட்டு பெறுமான சமன் ரூபா 100 என்றும், ரூபா 4800 வரி செலுத்தும் வீட்டின் ஆண்டு மதிப்பீட்டு பெறுமானம் சமன் 8 × 100 தர 4800 என்று சுருக்கும் போது ரூபா 60000 அந்த வீட்டின் மதிப்பீட்டு பெறுமானம் கிடைக்கும். இனி உங்களுக்கு உங்கள் கையேட்டை புரட்டி முதலாவது பயிற்சியை செய்து கொள்ளும் மூலம் இந்த மதிப்பீட்டு பெறுமானத்தை கண்டுகொள்ளலாம். முதலாவதாக நகரசபை ஒன்றினால் ஆண்டு வரி 10% அறவிடப்படும் ஒரு கடைக்கு காலாண்டு வரியாக ரூபா 1400 நகரசபைக்கு செலுத்தப்படுமாயின் அக்கடைக்கான ஆண்டு மதிப்பீட்டு பெறுமானம் யாது? நகரசபை ஒன்றினால் ஆண்டு வரி 10% அறவிடப்படும் ஒரு கடைக்கு காலாண்டு வரியாக ரூபா 1400 நகரசபைக்கு செலுத்தப்படுமாயின் அக்கடைக்கான ஆண்டு மதிப்பீட்டு பெறுமானம் யாது? இதனை இவ்வாறு பார்ப்போம். நகரசபை அறவிடும் காலாண்டு வரிசமன் ரூபா 1400, நகரசபை அறவிடும் ஆண்டு வரிசமன் 4 ரூபா இடைவெளி. ஆகவே ரூபா எவ்வளவென்று நீங்கள் காண்பீர்கள். அடுத்ததாக 100 வரி அறவிடப்படும் கடையின் ஆண்டு பெறுமதி சமன் ரூபா இடைவெளிக்கு பொருத்தமான பெறுமானத்தை இட்டுக்கொள்ளுங்கள். இதன் அடிப்படையில் ரூபா இடைவெளி வரி அறவிடப்படும் காலாண்டு கடையின் ஆண்டு பெறுமதி சமன் கணிதத்தை சுருக்குவதன் மூலம் விடையை பெற்றுக்கொள்வீர்கள். சரி மாணவ மாணவிகளே, நீங்கள் இந்த பாடத்தில் இறைவரி என்றால் என்ன என்றும் அது எவ்வாறு எப்படி செலுத்த முடியும் என்பது பற்றியும் பூரண விளக்கத்தை பெற்றிருப்பீர்கள் என நினைக்கின்றேன். இன்னும் ஒரு நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை விடை பெற்றுக்கொள்ளும் நான் AMF தரீனா. நன்றி.